ஓம் சாந்தி. நவம்பர் 26, 2025 காலை முரளி வாஸ்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தற்பொழுது நீங்கள் உலக சேவையாளர்கள். நீங்கள் எவ்விதமான சரீர உணர்வும் உடையவர்கள் ஆகக்கூடாது. கேள்வி: எந்த பழக்கம் ஆன்மீக நியதிகளுக்கு எதிராகவும் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது? பதில்: சினிமா கதைகளை கேட்பதோ நாவல்கள் வாசிப்பதோ முற்றிலும் நியதிகளுக்கு எதிரானது. இதை செய்வது பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளாகி நீங்கள் அத்தகைய புத்தகங்கள் வாசிப்பதை குறித்து பாபா தடை விதித்துள்ளார். யாராவது பிரம்மா குமார் குமாரிகள் அத்தகைய புத்தகங்களை வாசித்தால் நீங்கள் அவர்களை எச்சரிக்கை செய்ய முடியும். பாடல்: ஓம் மனமே, உன் இதய கண்ணாடியில் உன் முகத்தை பார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளிடம் கூறுகின்றார், நீங்கள் நினைவு யாத்திரையில் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளீர்கள் என்பதையும், எந்த அளவிற்கு தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானிற்கு மாறி உள்ளீர்கள் என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு உங்களையே சோதித்து பாருங்கள். ஏனெனில் நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த வாசகங்கள் எந்த சமயங்களில் நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளனவா? சமய ஸ்தாபகர்கள் விளங்கப்படுத்தியவற்றின் அடிப்படையிலேயே சமய நூல்கள் உருவாக்கப்பட்டன. பின்னர் மக்கள் அவற்றை கற்கின்றார்கள். அப்புத்தகங்களை அவர்கள் வணங்குகின்றனர். உங்கள் சரீரத்தையும் சகல சரீர உறவுகளையும் துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். முதலில் நீங்கள் சரீரமற்றவர்களாகவே இங்கு வந்தீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். அங்கோ நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்கள் முக்தியையோ ஜீவன் முக்தியையோ அடைய முடியாது. அதுவோ அசரீரியான விகாரமற்ற உலகம். இது பௌதீக விகார உலகம் எனப்படுகிறது. பின்னர் சத்தியுகத்தில் இந்த உலகம் விகாரமற்றது ஆகின்றது. சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவர்களுக்கு பெரும் புகழ் உள்ளது. இவை அனைத்தையும் நீங்கள் மிக நன்றாக கிரகித்து மற்றோருக்கு விளங்கப்படுத்துங்கள் என குழந்தைகளாகி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். நீங்கள் இங்கு வந்ததும் நிச்சயமாக தூய்மையற்றவர்கள் ஆக வேண்டியுள்ளது. சத்தியுகம் விகாரமற்ற உலகம் எனவும் கலியுகம் விகார உலகம் எனவும் கூறப்படுகிறது. நீங்கள் தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்களை தூய்மையானவர்களும் விகாரமற்றவர்களும் ஆக்குவதற்கு ஒரு விகாரமான சரீரத்தில் இந்த விகார உலகினுள் வாருங்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் பிரம்மாவின் படத்தை குறித்து குழப்பமடைந்து ஏன் தாதாவின் படத்தை இங்கு வைத்திருக்கின்றீர்கள் என கேட்கிறார்கள். இவரே பாக்ய ரதம் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். கடவுள் சிவன் பேசுகின்றார், ஜடப்பொருளின் ஆதாரத்தை நான் பெற வேண்டி உள்ளதால் இந்த ரதத்தை ஏற்றுக்கொண்டேன். வேறு எவ்வாறு நான் உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக்க முடியும்? நிச்சயமாக நான் தினமும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாக்கள் அனைவரிலும் தந்தை என கூறப்பட முடியாது. அவர் தமக்கென ஒரு சரீரத்தை கொண்டிருக்கின்றார். தந்தை இதை உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் சரீரமற்றவர்களாக வந்தீர்கள், நீங்கள் சரீரமற்றவர்களாகவே திரும்பிச் செல்லவும் வேண்டும். தூய ஆத்மாக்களே அங்கிருந்து வருகின்றனர். யாராவது ஒருவர் நாளை கீழிறங்கி வந்தாலும் அவர் தூய்மையாகவே இருப்பார். அவர் நிச்சயமாக போற்றப்படுவார். பெருமையுடன் போற்றப்படுகின்ற சந்நியாசிகளும் இல்லறத்தவர்களும் நிச்சயமாக தமது முதற் பிறவியிலேயே இருக்க வேண்டும். தமது சமயத்தை ஸ்தாபிப்பதற்காகவே அவர்கள் வருகிறார்கள். பாபா குருநானக்கை பற்றி விளங்கப்படுத்துகின்றார். இங்கு பலரும் நானக் என்ற பெயரை கொண்டிருப்பதனால் நீங்கள் குரு என்ற வார்த்தையை நிச்சயமாக எழுத வேண்டும். ஒருவர் புகழப்படும் போது அந்த புகழுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும். சரியான புகழை பயன்படுத்தாது போனால் அது சரியானதாக தோன்றாது. உண்மையில் அந்த ஒரே ஒருவரை தவிர வேறு ஒரு குருவும் இல்லை என்பது குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவரை பற்றியே நீங்கள் கூறுகின்றீர்கள், சத்குருவே அமரத்துவமானவர். அவரே அமரத்துவமான ரூபத்தை கொண்டவர், அதாவது ஒரு பொழுதும் மரணத்தை அனுபவம் செய்யாதவர். அவர் ஓர் ஆத்மா, அதனாலேயே அவர்கள் அமர்ந்திருந்து அந்த கதைகளை உருவாக்கியுள்ளனர். உங்களில் பலர் இப்பொழுதும் சினிமா கதைகளையும் நாவல்களையும் வாசிக்கின்றீர்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை எச்சரிக்கை செய்கின்றார், நீங்கள் நாவல்கள் போன்றவற்றை வாசிக்க கூடாது. சிலரிடம் இந்த பழக்கம் உள்ளது. இங்கு நீங்கள் 100 மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள். பிரம்மா குமார் குமாரிகளிலும் சிலர் இன்னமும் நாவல்கள் வாசிக்கின்றார்கள். இதனாலேயே பாபா குழந்தைகளாகி உங்கள் அனைவருக்கும் கூறுகின்றார், யாராவது நாவல் வாசிப்பதை கண்டால் அதை பறித்து கிழித்தெறியுங்கள். சில நேரம் உங்களை யாராவது சபிப்பாரோ அல்லது கோபப்படுவாரோ என நீங்கள் அஞ்ச வேண்டும் என்றில்லை, அவ்வாறு எதுவுமே இல்லை. ஒருவரை ஒருவர் எச்சரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது. சினிமா கதைகளை கேட்பதோ வாசிப்பதோ நியதிக்கு எதிரானது. எவரது நடத்தையிலேனும் நியதிக்கு புறம்பானதாக இருந்தால் உடனே நீங்கள் அதை பாபாவிற்கு தெரியப்படுத்த வேண்டும். வேறு எவ்வாறு அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்வார்கள்? தொடர்ந்தும் அவர்கள் தமக்கு தீமையை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். நீங்களுமே யோக சக்தியை கொண்டிருக்காதுவிட்டால் நீங்கள் அமர்ந்திருந்து எதனை மற்றவர்களுக்கு கற்பித்தீர்கள்? பாபா உங்களுக்கு தடை விதிக்கின்றார். இம்மாதிரியான காரியத்தை ஒருவர் செய்தால் நிச்சயமாக அவரது மனசாட்சி அவரை உறுத்தும், அவருக்கு இழப்பும் ஏற்படும். எனவே நீங்கள் இந்த பலவீனத்தை மற்றவர்களில் பார்க்கும் பொழுது பாபாவிற்கு எழுதியே ஆக வேண்டும். அவர்களின் செயற்பாடுகள் நியதிக்கு எதிரானவையா? இவ்வேளையில் பிராமணர்களாகிய நீங்கள் சேவகர்கள். பாபாவும் கூறுகின்றார், குழந்தைகளே நமஸ்தே. அவர் அர்த்தமுள்ள வகையில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மற்றவர்களுக்கு கற்பிக்கும் குழந்தைகள் சரீர உணர்வு எதனையும் கொண்டிருக்க கூடாது. ஓர் ஆசிரியர் மாணவர்களின் சேவகன் ஆவார். ஆளுநர் போன்றவர்கள் கடிதங்களில் உங்கள் கீழ்ப்படிவான சேவகன் என்ற வார்த்தைகளுடன் கையொப்பம் இடுவார்கள். அவர்கள் அதன் கீழ் தங்கள் பெயரை எழுதி கையொப்பம் இடுவார்கள். லிக்கிதர் ஒருவர் தனது கையாலேயே கடிதம் எழுதுவார். அவர் தனது புகழை எழுத மாட்டார். இந்நாட்களில் குருமார் தமக்கு தானே ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டத்தை எழுதுகிறார்கள். இங்கும் சிலர் ஸ்ரீ இன்னார் என்று எழுதுகிறார்கள். உண்மையில் நீங்கள் இதை எழுதக்கூடாது. ஒரு பெண்ணும் தன்னை ஸ்ரீமதி என்று எழுதக்கூடாது. ஸ்ரீ 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 பாபாவே வந்து உங்களுக்கு வழிகாட்டல்களை தரும்பொழுதே நீங்கள் ஸ்ரீமத்தை பெற முடியும். யாரோ ஒருவரது வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலமே அவர்கள் நிச்சயமாக தேவர்களாக முடியும் என அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நாங்கள் எவ்வாறு இத்தகைய மேன்மையான உலக அதிபதிகள் ஆகினார்கள் என்பதை பாரதத்தில் உள்ள எவரும் அறிய மாட்டார்கள். இப்போதை உங்களுக்குள் பொங்கி எழ வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் கொண்ட படத்தை சதா உங்கள் இதயத்தின்மே வைத்திருக்க வேண்டும். உங்களுக்குள் இந்த போதை மேலே உயர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் இதை எவருக்கும் காண்பித்து அவர்களிடம் இவ்வாறு கூற முடியும், கடவுள் எங்களுக்கு கற்பித்து எங்களை உலக சக்கரவர்த்திகள் ஆக்குகின்றார். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வந்துள்ளார். பழைய உலக விநாசம் முன்னிலையில் உள்ளது. இளம் புத்திரிகளான நீங்கள் உங்கள் மழலை மொழியில் மற்றோருக்கு விளங்கப்படுத்த முடியும். தாம் நடத்துகின்ற மாநாடுகளுக்கு அவர்கள் உங்களை அழைக்கும் போது நீங்கள் இப்படத்தை எடுத்து சென்று அவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் பாரதத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது என அமர்ந்திருந்து விளங்கப்படுத்தலாம். எந்த பெரிய கூட்டத்தினருக்கும் நீங்கள் இதை விளங்கப்படுத்த முடியும். நாள் முழுவதும் நீங்கள் சேவை செய்வதன் போதையை கொண்டிருக்க வேண்டும். பாரதத்தில் அவர்களது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பாபா எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். கடவுள் சிவன் பேசுகின்றார், குழந்தைகளே உங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது 21 பிறவிகளுக்கு இவ்வாறு ஆகுவீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கவும் வேண்டும். இப்பொழுது அனைவரும் அசுர குணங்களையே கொண்டுள்ளனர். ஒரே குரு ஸ்ரீ ஸ்ரீ சிவ் பாபாவே உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். அந்த அதி மேலான தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். கடவுள் சிவன் பேசுகின்றார். மன்மனாபம் பாக்யரதம் மிக பிரபல்யமானது. பிரம்மாவே பாக்யரதம் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் மகாவீர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் அங்கே தில்வால ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த ஆலயத்தை கட்டிய சமண சமயத்தினருக்கும் எதுவுமே புரிவதில்லை. இளம் புத்திரிகள் அங்கு சென்று பார்வையிட முடியும். இப்பொழுது நீங்கள் மிகவும் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். பாரதத்தின் இலக்கும் குறிக்கோளும் இதுவே. உங்களுக்கு அந்த அளவு போதை இருக்க வேண்டும். இங்கு பாபா உங்கள் போதையை அதிகரிக்க செய்கின்றார். நீங்கள் அனைவரும் லக்ஷ்மியோ நாராயணனோ ஆகுவீர்கள் என கூறுகின்றீர்கள். ராமரோ சீதையோ ஆகுவதற்கு நீங்கள் ஒருவரும் கை உயர்த்துவதில்லை. நீங்கள் இப்பொழுது அகிம்சை போர் வீரர்கள். அகிம்சை போர் வீரரான உங்களை எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொண்டீர்கள். கீதையில் மன்மனாபம் என்ற வாசகம் உண்டு. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் விஷயம். வேறு எவரும் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கான கற்பித்தல்களை கொடுக்கின்றார். உங்கள் இந்த பழக்கமானது பின்னர் 21 பிறவிகளுக்கு தொடரும். உங்களுக்கு கிடைக்கும் கற்பித்தல்கள் 21 பிறவிகளுக்கானவை. பாபா பிரதானமான விஷயத்தை மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதியவாறு இங்கே அமர்ந்திருங்கள். தந்தை பிரம்மா இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகி எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மீண்டும் மீண்டும் சரீர உணர்வு உடையவர்களாகி உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் நினைவு செய்கிறீர்கள். இது அனைத்து நேரங்களிலும் நடைபெறுகிறது. பக்தி மார்க்கத்திலும் பக்தி செய்யும் போதும் புத்தி வேறு திசைகளுக்கு அலைப்பாய்கிறது. தீவிர பக்தி செய்பவர்களாலேயே அந்த அளவு ஒருமுகப்படுத்துதலுடன் அமர முடிகின்றது. அதுவும் ஆழமான பக்தி எனப்படுகிறது. அவர்கள் அன்பில் முற்றிலுமாக மூழ்கி இருப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் நினைவில் இருக்கும் போது முற்றிலுமாக சரீரமற்றவர்கள் ஆகிவிடுகின்றீர்கள். நல்ல குழந்தைகளே அத்தகைய ஸ்திதியில் இருப்பார்கள். சரீரத்தை பற்றிய விழிப்புணர்வு நீக்கப்பட்டுவிடும். சரீரமற்றவர்களாகி அந்த போதையுடன் அமர்ந்திருங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சன்னியாசிகள் தத்துவங்களை பற்றியும் ஒளியாகிய பிரம்ம தத்துவத்தை பற்றியுமான அறிவை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அதனுடன் இரண்டர கலந்து விடுவோம். நாங்கள் இந்த பழைய சரீரத்தை கலைந்து விட்டு பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவோம். ஒவ்வொருவருக்கும் தமது சமயம் உள்ளது. எவரும் மற்றவரின் சமயத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களும் சத்தோப்பிரதானம் ஆகிவிட்டார்கள். கீதையின் கடவுள் எப்பொழுது வந்தார்? கீதா யுகம் எப்பொழுது இருந்தது? எவருக்கும் இது தெரியாது. சங்கம யுகத்திலேயே தந்தை வந்து எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எங்களை தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானம் ஆக்குகின்றார். இது பாரதத்தை குறிப்பிடுகிறது. உண்மையில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. ஒரு சமயம் ஸ்தாபிக்கப்படுவதும் எண்ணற்ற சமயங்கள் அழிக்கப்படுவதும் நினைவு கூறப்படுகிறது. சத்திய யுகத்தில் ஒரே ஒரு தர்மமே இருந்தது. ஆனால் இப்பொழுது கலியுகத்தில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. பின்னர் ஒரே ஒரு தர்மமே ஸ்தாபிக்கப்படும். ஒரு தர்மமே இருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. மற்றவை அனைத்தும் இன்னமும் இங்கு உள்ளன. ஆலமரத்தின் உதாரணம் மிக சரியானதே. அதன் அஸ்திவாரம் இப்பொழுது இல்லை, ஆனால் முழு மரமும் இன்னமும் நிலைத்திருக்கிறது. உண்மையில் தேவ தர்மம் இப்பொழுது இல்லை. அடிமரமாக விளங்கிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்தே போய்விட்டது. தந்தை மீண்டும் ஒரு முறை அதன் ஸ்தாபனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். மற்ற சமயங்கள் அனைத்தும் பின்னரே வந்தன. ஏனெனில் சக்கரம் மீண்டும் சுழலவே வேண்டும். அதாவது பழைய உலகம் மீண்டும் புதியதாகும். புதிய உலகில் அது அவர்களின் ராஜ்யமாக இருந்தது. உங்களிடம் பெரிய படங்களும் சிறிய படங்களும் உள்ளன. நீங்கள் பெரியதும் ஒன்றை சுமந்து செல்வதை கண்டதும் நீங்கள் எதனை சுமந்து செல்கின்றீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். அவர்களிடம் கூறுங்கள், மனிதர்களை யாசிப்பவர்களிலிருந்து இளவரசர்களாக மாற்றுவதற்கு கற்பிக்கும் ஒன்றையே நாங்கள் சுமந்து செல்கின்றோம். உங்கள் இதயத்தில் பெருமளவு ஊக்கமும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் கடவுளின் குழந்தைகள். கடவுள் ஆத்மாக்களாகி எங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா எங்களை தனது கண்களில் இருத்தி திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வார். இந்த அழுக்கான உலகில் நாங்கள் இனிமேலும் இருக்க தேவையில்லை. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது விரக்தி கதறல்கள் இருக்கும், கேட்கவே வேண்டாம். மில்லியன் கணக்கானவர்கள் இறப்பார்கள். இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் கண்களால் காணும் எதுவுமே எஞ்சியிருக்க போவதில்லை. இங்குள்ள மனிதர்கள் முட்களை போன்றவர்கள். சத்தியுகம் ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். அங்கே உங்கள் கண்கள் சாந்தமாகும். ஒரு தோட்டத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் கண்கள் மிகவும் குளிர்ச்சியாகின்றன. நீங்கள் இப்பொழுது பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள். பிராமணர்கள் ஆகுபவர்களின் காலடியில் மில்லியன்கள் கொட்டி கிடக்கும். நீங்களே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதாக குழந்தைகளாகி நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இதற்காகவே பாபா இந்த சின்னங்களை சேவித்துள்ளார். சேவையானது நீங்கள் வெள்ளை சேலை அணிந்து உங்கள் சின்னத்தையும் கொண்டிருக்கும் பொழுது இயல்பாகவே தொடரும். மக்கள் பாடுகிறார்கள், ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்திருந்தனர். எனினும் ஒரு நீண்ட காலம் என்பதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீண்ட காலத்தின் பின்னர், 5000 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் தந்தையை சந்திக்கின்றீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். மேலும் ராதையும் கிருஷ்ணரும் உலகில் மிகவும் பிரபல்யமானவர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். சத்திய யுகத்தின் முதலாவது இளவரசரும் இளவரசியும் அவர்களே. அவர்கள் எவ்வாறு இங்கு வந்தார்கள் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. நிச்சயமாக சத்தியுகத்திற்கு முன்னதாக கலியுகம் இருக்கவே வேண்டும். உலகின் அதிபதிகளாகும் அளவிற்கு அவர்கள் என்ன செயல் செய்தார்கள்? பாரத மக்கள் தங்களை உலக அதிபதிகளாக கருதுவதில்லை. பாரதத்தில் அவர்களின் ராஜ்யம் இருந்த போது வேறு சமயங்கள் இருக்கவில்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஆலயங்களில் அவர்களது படங்கள் இருந்த போதும் இப்பொழுது ஸ்தாபனை இடம்பெறுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்களும் வரிசை கிரமமாகவே இதை புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் இதை அனைத்தையும் முற்றிலுமாக மறந்து விடுகின்றனர். உங்கள் நடத்தை முன்னர் இருந்ததைப் போலவே இருக்கும். இங்கு அனைத்தையும் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் வெளியே சென்றதும் அனைத்தும் முடிந்து விடுகிறது. சேவை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுப்பதற்கு வழிமுறைகளை ஏற்படுத்துங்கள். நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டும். நீங்கள் போதையுடன் அனைவருக்கும் கூற வேண்டியது, என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என ஷிவ் பாபா கூறுகின்றார். வேறு எவரையும் அன்றி நாங்கள் ஒரே ஒரு ஷிவ் பாபாவையே நினைவு செய்கின்றோம். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் வாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய பாரம் ஒன்று. உங்கள் இலக்கினதும் குறிக்கோளினதும் படத்தை உங்களுடன் வைத்திருங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்ற போதையை கொண்டிருங்கள். எங்கள் கண்கள் குளிர்மையடையக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்திற்கு நாங்கள் செல்கின்றோம். இரண்டு, சேவை செய்வதில் பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருங்கள். பெரிய படங்களை பயன்படுத்தி பரந்த இதயத்துடனும் அதிக அளவு உற்சாகத்துடனும் சேவை செய்யுங்கள். யாசிப்போரை இளவரசர்கள் ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை அகற்றுபவராகவும் சந்தோஷத்தை அருள்பவராகவும் ஆகி கர்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் முக்தி மற்றும் சத்கதியில் எதை அவர்களுக்கு கொடுப்பது என்பதை தீர்மானிப்பீர்களாக. இன்று வரையில் இடம்பெற்ற உங்கள் வாழ்க்கையை பற்றி கதையை பார்ப்பதிலும் பேசுவதிலும் மும்முரமாக இருக்காதீர்கள். ஆனால் ஒவ்வொருவரின் கர்மத்தின் நிலையையும் புரிந்து அவர்களுக்கு முக்தியா அல்லது சத்கதி கொடுப்பது என தீர்மானியுங்கள். மாஸ்டர் துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் என்ற உங்கள் பாகத்தை நடியுங்கள். உங்களுடைய படைப்பினது துன்பத்தையும் அமைதியின்மையையும் முடித்து அவர்களுக்கு மகாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குங்கள். எந்த வசதிகளையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆனால் இப்பொழுது அருள்பவர்களாக கொடுங்கள். நீங்கள் பெற்றுள்ள ஏதாவது ஒரு பாதுகாப்பின் அதாவது உதவியின் அடிப்படையில் சுய முன்னேற்றத்தை அனுபவம் செய்தாலோ அல்லது ஒரு தற்காலிக காலத்திற்கு உங்கள் சேவையில் வெற்றியை ஈட்டினாலோ இன்று ஒரு மகாத்மாவாக இருக்க முடியும். நாளை அந்த மகத்துவத்திற்கான தாகத்துடன் இருப்பீர்கள். ஸ்லோகம். எந்த ஒரு அனுபவமும் இல்லாதிருப்பது என்றால் போராடுகின்ற ஸ்திதியாகும். எனவே ஒரு யோகி ஆகுங்கள், ஒரு போராளி ஆகாதீர்கள். அவ்யக்த இஷாரா. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. தந்தை பிரம்மா சரீரமற்ற ஸ்திதியினால் அவ்யக்தமாகவும் கர்மாதீதாகவும் ஆகினார். நீங்கள் அவ்யக்த பிரம்மாவிடமிருந்து விசேஷ பராமரிப்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஆகையால் சரீரமற்றவர் ஆகுவதன் மூலம் அந்த அவ்யக்த பராமரிப்பிற்கான பிரதி உபகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் சேவைக்கும் உங்கள் ஸ்திதிக்கும் இடையில் சமநிலையை பேணுங்கள். சரீரமற்று இருத்தல் என்றால் உங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டிருத்தல். சுபாவம், சமஸ்காரங்கள், பலவீனங்கள் என்பன ஒருவரின் சரீரத்துடன் தொடர்புடையவை. ஆகையால் உங்கள் சரீரத்திலிருந்து நீங்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் அவை அனைத்திற்கும் அப்பால் இருக்கின்றீர்கள். ஆகையால் இந்த அபியாசம் உங்களுக்கு அதிகளவு உதவும். ஆனால் இதற்கு உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி தேவையாகும். ஓம் சாந்தி.